நம்ம கிட்ட ஒன்ன வாங்கி ஒரு இடத்துல குடுக்கறதுன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. ஒன்ன வாங்கி ஒன்னு இடத்துல குடுக்கறது. ஒரு ஆத்துல லைட் எரியறது அப்படின்னா அந்த லைட் எரியும் போது அவ்வாத்துல யாரோ இருக்கிறதாக நம்ம நினைச்சுக்கிறோம். எங்க ஒரு வெளிச்சம் இருந்தாலும் அந்த வெளிச்சத்தை சுத்தி ஒரு கவர் பண்ணி வெளிச்சம் தெரியாம மூடி இருந்தாலும் கூட அந்த வெளிச்சம் இருக்கிறதுனாலயே வெளியில பிரகாசம் தெரியறது. அந்த வெளி பிரகாசத்தை வச்சுட்டு உள்ள இருக்கக்கூடிய பிரகாசத்தை உணர முடியறது. அது மாதிரி வெளியில இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரகாசம் தான் ஆத்மயோனி ஸ்வயஞ்சாத்தோ வைகான சாமகாயனகன்னு ஒரு வாக்கியம். இந்த ஆத்மயோனிங்கன்னு சொல்லக்கூடியதான ஆத்ம பலம். அது மாதிரி ஆத்மா வந்து பலமா இருக்கணும். இந்த ஆத்மா யாரு கட்டுப்படியும் அப்படின்னா, இப்ப ஒரு குரங்காட்டி இருக்கான், குரங்காட்டிக்கு வந்து எது கட்டுப்படும்? மனுஷன் கட்டுப்பட மாட்டான். அவன் பேரு என்ன? குரங்காட்டி. அப்ப குரங்குதான கட்டுப்படும் இல்லையா? அது மாதிரி குரங்க வந்து கையில கோல் வச்சிருந்து யார் அடக்கிறானோ அவன் பேர் குரங்காட்டி. ஆடுகின்றத ஆட்டி வைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் ஆட்டின்னு பேரு. குரங்கை ஆட்டி வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவன் குரங்காட்டி. மனிதர்களினுடைய மனதை கட்டுப்படுத்துகின்றவன் தான் மகான். மனிதனுடைய மகான் அந்த மனசு இருக்கே, இந்த குரங்கு மாதிரி தாவிண்டே இருக்கும். இத வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். இந்த நிலை யாரால கொடுக்க முடியும்? குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. அப்படி இந்த குரு சாட்சாத்காரம் குரு. அந்த குருக்கு என்ன அவ்வளவு வசந்த நிலை? என்ன குரு நம்மள மாதிரியே தான் இருக்கார், அவருக்கு என்ன அவர் சொல்றத நம்ம கேட்கணுமா? இல்ல குருவை வணங்காம உலகத்துல வாழ முடியாதா? உலகத்துல வாழறதுக்கு எல்லாமே உனக்கு. இப்ப பணம் இருந்தா லோகத்துல உன பணக்காரன்பா, நல்ல அறிவு இருந்தா அறிவாளியம்பா, அழகு இருந்தா உன்னை வந்து மன்மதன் சொல்லுவா, கிரியோ பாட்டான்னு சொல்லுவா, உனக்கு அவ்வளவு ஒரு பேர் வைப்பா. முடமா இருந்தா கூட ஒரு பேர் வைப்பா, குண்டா இருந்தா குண்டும்பா, ஒல்லின்னு பல பேர்கள் இருக்கு, நாமங்கள் இருக்கு, ஒன்னொன்னு சொல்லிட்டே இருப்பா அவ. ஆனா எல்லாமே இந்த உலகத்துக்கு தகுதியா இருக்கு. ஆனாலும் குரு அப்படிங்கிற கான்செப்ட் எங்க நமக்கு தேவையாருது அப்படின்னா, நம்ம பண்ணின கர்மா நம்ம கூட வருமா இல்லையான்னு தெரிவிக்கிறதுக்கு எந்த ஞானமும் உனக்கு உபயோகப்படாது. அது குருதான் சொல்லணும். ஏன்னா நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீபம் உபாஸ்வகே. நிர்மல ஸ்படிகாகிருதிம்னு ஒரு வாக்கியம் போட்டான். நிர்மலமா இருக்கக்கூடியது எதுன்னா, இப்ப கங்கை இருக்கு, கங்கை காசியில ஓடுறதுனால்தான் அது மகத்துவம். அதே கங்கை காசி விட்டு வெளியில வந்துருத்தோம்னா அந்த கங்கைன்னு சொல்ல மாட்டான். அதுக்கு புண்ணிய அந்த காசி மாநகரத்துல போய் கங்கையில குளிப்பா. அதே கங்கை வழியில வந்து எங்கேயாவது வழித்தடத்துல ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னால அந்த கங்கை ஓடட்டும். ஆஹா, இந்த கங்கை தான் காசியில இருக்கு, அதுவே இங்க நம்ம ஆத்து வாசல ஓடுறது. இங்கே நம்ம பிதிர்காரியத்தை பண்ணிடலாம்னு யாராவது பண்ண முடியுமோ? ஏன்னா கங்கை காசி மண்ணில் இருக்கிறதுனாலதான் அந்த கங்கைக்கும் பேரு. அது மாதிரி காவேரி, அங்க இருக்கிற காவேரி, வேற எங்கேயாவது அந்த காவேரி தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணா அந்த துலா காவேரி ஸ்நானத்துக்கு வந்து அது ஒப்பாகுமோ? ஆகாது. ஏன்னா அந்த பூமியில ஓடினாத்தான் அதுக்கு பலன். அது மாதிரி எந்தெந்த நதியோ எந்தெந்த விருட்சமோ, அந்த விருட்சம் இப்போ புளிய மரம்னு ஒண்ணு இருக்கு, அதை கொண்டு போய் வீட்டுல யாராவது புளிய மரத்தை வைப்பானோ? அது எங்க இருக்கணும்? காட்டுக்குள்ள இருக்கணும். வேப்ப மரத்தை கொண்டு போய் காட்டுக்குள்ளயும் மாமரத்தை காட்டுக்குள்ளயும் வைக்க முடியாது. அதெல்லாம் காத்து இருக்கக்கூடிய விருட்சம்னு சிலது இருக்கு, ஆத்துக்குள்ள வைக்கக்கூடிய விருட்சம்னு சிலது இருக்கு. அது மாதிரி நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய துளசிய கொண்டு போய் காட்டுக்குள்ள போய் வளர்க்க முடியாது. அது மாதிரி காட்டு துளசின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் காட்டு துளசி ஆயிடும். இது வீட்டு துளசி இல்லையா? அது மாதிரி எதை எந்த இடத்துல வச்சு பூஜனம் பண்ணணுமோ அதை அந்த இடத்துல வச்சுதான் பூஜனம் பண்ணணும். அதுதான் நமக்கு தர்மம், அதுதான் நேரா நடக்கணும்னு விதி. நான் கோணலாதான் நடப்பேன் அப்படின்னா அதுவும் நடக்கலாம், ஆனா அதுக்கு கோண நடன்னு பேரு, கோண நடைன்னு பேரு. அதுக்கு நேர் நடைன்னு சொல்ல முடியாது இல்லையா? நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நெற்றியும் நேர்கொண்ட பார்வையும் சொல்றான். அப்போ நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லியிருக்கு, நேரா பாரு, நிமிர்ந்த நெற்றி. அப்படிதான் அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினால் நேரா நோக்கினா நோக்கல்னு பேரு, மறைஞ்சு நோக்கினாலும் அதுக்கு பேர் நோக்கல்னு பேரு இல்லை இல்லையா? அது மாதிரி நம்மளுடைய சனாதன தர்மம் இந்து சாஸ்திரத்துல நமக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, சாட்சாத் பகவானுடைய ஒரு சுரூபம் கலியுகத்துல நம்ம கண்ணுக்கு தெரியறது எதுன்னா குருதான். கடவுளை பார்க்க முடியாது. ஏன் கடவுளை பார்க்க முடியாது அப்படின்னா, நமக்கு ஊனக்கண், ஞானக்கண்ங்கிறது இல்ல. இந்த ஞானக்கண்ணை திறந்து ஊனக்கண்ணை போக்கி ஞானக்கண்ணை திறந்து சமநிலையில உன்னை கொண்டு போய் உட்காந்து வச்சு இதுதான் பகவான், இதுதான் குரு, இதுதான் கடவுள், இதுதான் காமாட்சி, இதுதான் என் சத்குரு, இதுதான் என்னுடைய பிராணநாதன் அப்படின்னு யார் சொல்ல வைக்கிறாளோ அவாதான் குரு. ஏன்னா அவளால தான் உன்னுடைய ஞான கண்ணை திறக்க முடியும். அது மாதிரி எந்த தீர்த்தம் எந்த பூமியில இருந்தாலோ அந்த தீர்த்தத்துக்கு அந்த பூமியில இருந்தா தான் அதுக்கு பேர். அந்த தீர்த்தம் ஊரோட்டு வெளியில வந்துருக்குன்னா அந்த தீர்த்தம் டம்மி தீர்த்தம், கங்கைன்னு சொல்ல மாட்டா. அது மாதிரி காவேரி, துங்கபத்ரா, தென்னடியங்கால்வாய்ன்னு இன்னொன்று நிறைய, தாமிரபரணி நிறைய இருக்கு, கங்கா, காவேரி, யமுனா, நர்மதா, சிந்து, கோதாவரின்னு நிறைய இருக்கு, அநேக நதிகள். இப்போ துங்கபத்ரா அப்படின்னா, துங்கபத்ரான்னா அங்க மந்திராலயம் எடுத்துக்கோ, சிங்கேரிக்கோ, எங்கேயாவது போனாதான் துங்கபத்ரான்னு அங்க போனோம். காவேரினா திருச்சிக்கு போனோம். தாமிரபரணி தீர்த்தம் வேணும், ஒரு டம்ளர் தீர்த்தம் சாப்பிடணும், ஆச்சமணம் பண்ணணும்னா அது திருநெல்வேலிக்கு போனோம். அது மாதிரி ஒவ்வொரு நதியும் சில ஊர்களில் இருக்கிறதுனாலதான் அந்த நதி பேரு. அது மாதிரி ஒவ்வொரு விருட்சம், அந்த விருட்சம் அந்தந்த ஊர்ல இருந்தா தான். இப்போ வடவிருட்சம்னு ஒன்னு இருக்கு, வடவிருட்சம், அப்புறம் சுன்சுகா விருட்சம்னு ஒன்னு இருக்கு சேங்காதிபுரத்துல. அந்த விருட்சம் ராமாயண காலத்துல தோன்றியதாக புராணம் சொல்லறது. ஏன்னு கேட்டா ஆஞ்சநேய சுவாமி வந்து அந்த மரத்துல ஏறி ஒளிஞ்சிருந்தாராம். அப்போ அந்த மரமும் ஆஞ்சநேயருடைய நிறமும் ஒன்னா சாம்பல் பூத்த நிறத்துல இருந்ததாக அதுக்கு பேர் அந்த ராமாயண காலத்துல இருந்த மரம் ஒன்னே ஒண்ணு அந்த சேங்காலிபுரத்துல சுன்சுகா விருட்சம்னு ஒரு விருட்சம் அங்க இருக்கிறதாக சொல்ற. அக்ஷயவடம்னு சொல்லி அங்க ஒரு விருட்சம் இருக்கு கயில. அந்த அக்ஷய விருட்சம் அக்ஷயவடம் வந்து இந்த இடத்துல அடையாறுல வச்சா அது சொல்ல முடியுமோ? அதுக்குதான் ஆலமரம்னு பேர். அந்த ஆலமரத்துக்கு தான் மகத்துவம் ஜாஸ்தி. அது மாதிரி காமாட்சி, காமாட்சினா எங்க அந்த சுவாமி இருக்கோ அது அங்கதான் பேரு. அது மாதிரி தீர்த்தம், விருட்சம், ஆலயம், இது மூணும் எங்க இருக்கோ அந்த ஊருக்கு பெருமை. அந்த ஊர்ல இது இருக்கிறதுனால இந்த விருட்சத்துக்கும் கோவிலுக்கும் தீர்த்தத்துக்கும் பெருமை. இது மூணுக்கும் பெருமை. ஊரை வச்சு இதுக்கும் இதனால ஊருக்கும் எப்படி பெருமை இருக்கோ, நல்ல குரு கிட்ட இருந்த பக்தன் அந்த குருவால பக்தனுக்கு பெருமை, அந்த பக்தன் எந்த குரு கிட்ட இருக்கானோ அந்த குருக்கு பக்தனால பெருமை. ஆகையினால இதுதான் சாட்சின்னு பேரு, இதுதான் சாட்சி. அதனால்தான் ஆபத்தாம பர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பத்தாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம் யகம். அது ஒரு வாக்கியம் உண்டு, அச்சுதா அனந்தா கோவிந்தா நாம உச்சாரண பேஷஜாத்து நஷ்டந்தி சகலாலோகாக சத்தியம் சத்தியம் வதாம் யகம். அப்படி நாம ஸ்மரணைய பண்ணு அப்படின்னா, நாமஸ்மரணையே எனக்கு பிடிக்கல குருநாதா, உங்களுடைய திருவடி தாமரைக்கு மேல இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம், நாமஸ்மரணையே வேண்டாம், அதனால நாங்க வந்து பாபிகள் ஆயிடுவோமா அப்படின்னா நிச்சயம் ஆக மாட்டேன். ஏன்னா நீ வந்து ஒன்ன கரை சேர்க்கணும், இந்த குருங்கிற தோணி ஒண்ணுதான் ஒன்ன கரை சேர்க்கிற தோணி. இந்த தோணிய நீ ரெண்டு விதமா உபயோகப்படுத்தலாம், குருங்கிற தோணிய ரெண்டு விதமா உபயோகப்படுத்தலாம். எப்படி ரெண்டு விதமா உபயோகப்படுத்துறது? ஒரு தோணி குருங்கிறவர் படகோட்டியா இருந்து தோணியில ஒண்ணு ஏற்றிட்டு கரையேற்றுவார், இது ஒரு லைன் ரூட். இன்னொன்னு தோணி குருவாகவே நினைச்சுண்டு வேற ஒரு தோணில ஏறிண்டு, இல்ல அந்த தோணிய குருவாகவே நினைச்சுண்டு நீ வந்து முயற்சி பண்ணினா அது எப்படி ஒண்ணு கரை சேர்த்துரும்? குருவை ஆத்மா ஆத்மா ரீதியா குருவை நினைக்கலாம், மனசு மானசீகமா, அது வந்து மானசீகமான குருவை நினைச்சிருந்தாலும் ஒரு காரியம் பலிதமாயிடும். நான் தான், எனக்கு நாமமே வேண்டாம், எனக்கு பரமாச்சாரியாலோ காமாட்சியோ மகா கணபதியோ சுப்பிரமணிய சுவாமியோ வெங்கடா கணபதியோ அன்னபூர்ணியோ ஒன்னும் வேண்டாம், குரு திருவடிக்கு மேல எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், அது போதும். அந்த குரு திருவடிக்கு வந்துட்டா அதுவே போறும்னு உனக்கு எப்ப தோணுறதோ போருமே. ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டு ராத்திரி படுத்துக்கிறேன்னு குழந்தை சமத்தா சொல்லி கொடுத்தோம்னா போருமே, பஞ்சபட்ச பரிமாணங்களே எனக்கு வேண்டாம், எனக்கு பாலே போறும், நான் நிம்மதியா தூங்கிடுவேன்னு எப்ப உனக்கு அந்த வைராக்கியமான மனசு வந்துருத்தோ அந்த பால் ஆகாரத்தை ரொட்டீனா நீ கொண்டு வந்துட்டீங்கன்னா சாப்பாட்டு ஒரு வேலை ஆகாரம் கட்டு, ரெண்டு வேலை ஆகாரம் சாப்பிடலாம். இல்லனா காலம்பரை எப்பவுமே வந்து ஓல்ட் கஞ்சி சாப்பிட்டா எனக்கு டிஃபன் வேண்டாம், அது பழகத்தை கொண்டு வா, ஒரு வேலை சாப்பாடு கட்டு, ரெண்டு வேலை சாப்பாடு கட்டு, பகல் வேலை சாப்பாடே வேண்டாம், நான் வந்து அவளையும் பொரியும் சாப்பிட்டு இருக்கேன், பழங்களை சாப்பிடுறேன், மூணு வேலை சாப்பாடு கட்டு, சாயரச்சு எதுக்கு போயிட்டு போய் சாப்பிடணும், இனிமேல் நான் டிபன் சாப்பிடல, எனக்கு சாயலிச்சு ஒரு டம்ளர் தேநீர் டீயும் ஒரு பிஸ்கட்டும் போறோம், நாலு வேலை சாப்பாடு கட்டு. எப்பவுமே எவ்ரி ஒன் அவருக்கு சாப்பிட்டுட்டே இருக்க அவளுக்கு என்ன பண்றது அப்படின்னா அது வந்து தர்மத்துக்கு புறமானது, அதை பத்தி நம்ம இங்க பேசக்கூடாது. ஆக ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு வேலை சாப்பாட்டை கட் பண்றதுக்கு எப்படி நீ பயிற்சிய பண்ணி 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 அந்த சாப்பாட்டை ஸ்லிப் பண்றியோ, அப்படி ஒவ்வொரு நிலையிலையும் நீ பகவான வெறுத்து 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 கடைசியில குருங்கிற ஒரு நிலைக்கு நீ வந்துடும். எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம், குருதான் அப்படிங்கிற ஒரே நிலைக்கு வந்துடும். ஏன்னா இந்த நிலையை நீ புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பல நிலையில சுத்தின் இருந்ததுல, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். இதுதான்னா இந்த திருவடியை ராமானுஜருடைய திருவடியா நினைச்சுக்கோ பரவாயில்ல, இந்த திருவடி ஆதிசங்கர தான் நினைச்சுக்கோ பரவாயில்ல, இந்த திருவடியை எந்த மகத்துவமான மகான்களுடைய திருவடியா நினைச்சுக்கோ பரவாயில்ல, இதெல்லாம் உன்னுடைய மனசு லயிக்கணும். மனம் லயிக்கக்கூடிய ஒரு வைபவம் உனக்கு வந்துட்டோம்னா உனக்கு இந்த குருவை மீறின எந்த ஒரு நிலையும் உனக்கு உலகத்துல புலப்படாது. அதுக்கு குருங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த லோகத்துல வந்து கர்ம சாட்சின்னு பேர் குருக்கு. என்னன்னு கேட்டா நம்மளுடைய பிறந்தாச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு கர்மா இருக்கு. என்ன கர்மா இருக்கு? பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இந்த நான்கு விதமான கர்மா இருக்கு. பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு போகணும், ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா அவனுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு போய் கர்ம பலத்தை அவன் அடையணும். ஒரு பிரம்மச்சாரி ஆயிட்டான், கிரகஸ்தாசிரம தர்மத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய கர்ம பலத்தை அவன் அடையணும். வானப்பிரஸ்தத்துக்கு போயிட்டான், அவன் அந்த நிலையில போய் கர்ம பலத்தை தேடணும். சன்னியாச நிலைக்கு போயிட்டான், அந்த நிலைக்கு போய் கர்ம பலத்தை அவன் அடையணும். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு போனாதான் கர்ம பலத்தை அடைய முடியும். உங்ககிட்ட இப்ப ஏடிஎம் கார்டு இருக்கு, ராத்திரி 10 மணிக்கு பணம் தேவை, கார்டு இருக்கு, பணமும் இருக்கு, ஆனா பிசிக்கலா நீ போகணும். குரு தான் சொல்லிருக்காரு, மனசுல குரு திருவடியை நினைச்சாவே நம்ம ஏடிஎம் கார்டை வந்து இப்படி கண்ணை மூடின்னு காமிச்சா பணம் வரும். ஏடிஎம்ல இருந்து அந்த பேங்க் வாசல் இருக்கக்கூடிய ஏடிஎம்லயோ எங்கேயோ தெருவு ஓடத்துல ஏடிஎம் கட்டி வச்சிருக்காங்க, அங்கிருந்து பணம் வர வேண்டாம். குருவை மன மானசீகமா மனப்பூர்வமா சிந்தை கலங்காது தியானித்து அந்த ஏடிஎம் செய்ய அந்த குருவே அந்த நேரத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னை தேடி வந்து பணத்தை கொடுத்து போவார். இல்ல யார் மூலியமாவது பணத்தை கொடுக்க வைப்பார் இல்லையா? அந்த பணமே உனக்கு அவசியம் இல்லாத அந்த மாதிரி செயல்களே உனக்கு அந்த பணம் செலவு இல்லாதபடி குருவே பண்ணிடுவார். இது பூரணமான நம்பிக்கை வேணும். அதுக்குத்தான் பூரணத்துவமான ஒரு நிலையை நம்ம அடையணும்னா பூரண பரபிரம்மமா இருக்கிறது எது? குரு. அந்த குரு எப்படி இருப்பார் அப்படின்னா பின்னம் இல்லாதவர், பூரணமானவர் தான் குரு. மகாபிரிவாட்ட போய் ஏதாவது பின்னம் பார்க்க முடியுமோ? பார்க்க முடியாது. ஏன்? அது பூரண நிலா, அது வெளுப்பான நிலாவா கருப்பான நிலாவா, அது எந்த கலர்னா அது விவ்ஜியா கலர், எல்லா கலரும் அது. நீ எந்த நிலையில அதை பாக்குறியோ அந்த நிலையில அவர் காட்சி கொடுப்பார். அதுக்கத்தான் சாட்சாத் பரம்பிரம்மன் ஒரு வாக்கியம் உண்டு, அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம்னு ஒரு வாக்கியம் உண்டு அவருக்கு. அபார கருணா சிந்தும், சாதாரண கருணை இல்ல, அபார கருணை ஆவருது, அபார கருணை. அந்த கருணைய அப்படியே வருஷிக்கிறாராம். ஞானத்தம் சாந்த ரூபினம், ஞானத்தம் ஞானம் இருக்கக்கூடிய தம் அவர் சாந்த ரூபியா இருக்கிறார். அதனால்தான் ஞானத்தம் ஞான தம் சாந்த ரூபினம். அப்படி ஒரு மகா பெரிவாளுடைய வேதாந்தங்கள் கூட நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த உலகத்தில் ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லை. நீங்க கொண்டு வர பழங்களுக்காக அவர் தபஸ் பண்ணல, நீங்க பூஜையை பார்க்கணுங்கிறதுக்காக அவர் பூஜை பண்ணல, நீங்க அவரை நமஸ்காரம் பண்ணணுங்கிறதுக்காக அவர் வந்து கையை தூக்கல, நீங்க அவருக்கு வந்து அவரை ஜே ஜே மகாபிரிவாளுக்கு ஜெய் அரகர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கரன்னு சொல்லணுங்கிறதுக்காக அவர் வந்து பிரச்சாரம் பண்ணல, அவர் அதுக்காக யாத்திரை போகணும். அவர் வந்தது என்னன்னா இந்த மனுஷ ஜென்மா இந்த கலிகாலத்துல இந்த கலியினுடைய தாக்கம் ஜாஸ்தியாகி மனுஷாலுக்கு வந்து அசுரகுணம் சம்பவிக்க கூடாது, அசுரால மனுஷாலுக்கு எந்த விதமான பாதையும் இருக்கக்கூடாது. இந்த கலி புருஷனாகப்பட்டவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவன் சம்ஹாரம் பண்ணிடக்கூடாது, கலி முத்து போய் மனுஷாலாம் வந்து அதர்ம ரீதியா போயிடக்கூடாது, இத வந்து சாட்சியா இருந்துட்டு காப்பாத்தணும். அதுக்குதான் அந்த தர்மத்துக்கு எப்ப இழுக்கு வருதோ அப்பெல்லாம் சம்பவாமி யுகே யுகேன்னு கிருஷ்ண பரமாத்மா எப்படி சொன்னாரோ அது மாதிரி தர்மத்துக்கு ஈக்கு வராம இருக்கிறதுக்காக அந்த தர்மத்தை விட்டு நீங்க பெறலாம இருக்கிறதுக்காக, அந்த அதர்மத்தை தேடி நீங்க போகாம இருக்கிறதுக்காக ஒரு வழிகாட்டியாகவும், சில நேரத்தில் செக்யூரிட்டியாகவும், சில நேரத்தில் சாட்சியாகவும், முப்புற அதாவது மூன்று விதமான பரிணாம வளர்ச்சியோடு இருக்கக்கூடியவர் தான் குரு. மூன்று விதமான பரிணாம வளர்ச்சி எப்படின்னா, ஒன்னு சில நேரத்தில் குரு காப்பாத்துறாரு செக்யூரிட்டி மாதிரி, சில நேரத்தில் வந்து சாட்சியா இருக்கிற உட்கார்ந்து உனக்கு பிரகாசத்தை கொடுக்கிறார், சில நேரத்தில் அங்க போகாதுன்னு தடுத்து ஆட்கொள்றார். தடுத்து ஆட்கொள்ளுகின்ற ஒரு சுபாவம், தடுத்து ஆட்கொள்ளுகின்ற ஒரு சுபாவம், உனக்கு ஃபுல்லா செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு காப்பாளனா இருக்கார், மெய் காப்பாளனா இருக்கார். எந்த மாதிரி மெய் காப்பாளன்? நீ பேசுகின்ற உண்மைக்கு காப்பாளனா இருக்கார். இன்னொரு காப்பாளன் என்ன? மெய் என்று சொல்லக்கூடிய இந்த தேகத்துக்கு காப்பாளனா இருக்கார். தேகத்தையும் காப்பாத்துறார், வாக்கையும் காப்பாத்துறார். முடிஞ்சா உன்னுடைய ஆயுஷையும் கூட்டக்கூடிய ஆற்றல் குருநாதருக்கு உண்டு. அப்படி குருங்கிற தத்துவம் உலகத்துல வந்து யாருக்கும் கிடைக்காது.